ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வாழைக்கணி பல எங்கணி, மாங்கணிதாம் சிறந்த கூடை சுருள் குழை அப்பம் எள்ளுருண்டை எல்லாம் தொருத்தும் பேழை பெரு வயிற்றோடும் புகுந்து என் உடம் பிரியான் வேடத்தில் முகத்து செக்கமேனி விநாயகனே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்து அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நற்றாள் போற்றி சீராண்ட திண்ணை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. நம பார்வதி பதையே அரர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியே போற்றி வணங்கிக் கொண்டு நாமெல்லாம் உய்யும் பொருட்டு சித்தாந்த அட்டகத்தை தந்தருடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, உலகிலே இருக்கின்ற சைவர்கள் அனைவரும் பயன்படும்படியாக பேருதவியினை செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்த அனைவருக்கும், அதிலே தன்னை இணைத்து கொண்ட அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஆர்வத்தோடு கவனித்துக் கொண்டிருக்கின்ற சீரடியார்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் துணை நிற்க, நாம் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்திருக்கின்ற தேவார அருள்முறை திரட்டு என்கின்ற நூலை சிந்திக்கின்ற ஒரு பேட்டிலே இரண்டாவது நாளாக நம்முடைய சிந்தனையை தொடங்குகின்றோம். நாம் வீதி வழியே செல்லுகின்ற பொழுது ஒரு வீட்டிற்கு நாம் உள்ளே செல்ல வேண்டும் என சொன்னால் நான்கு படிகள் ஏறி வீட்டிற்குள் செல்கிறோம். இதே போன்று உயிர்களாகிய நாம் இருதின் நிலைப்பேறு என்று சொல்லக்கூடிய அந்த வீடு பேறு பெறுவதற்கு நான்கு படிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நான்கு படிமுறைகள் எது என்று சொன்னால் சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த நான்கு படிமுறைகள் வழியாகத்தான் நாம் சிவத்தை அடைய முடியும். ஆகையினாலே தான் இந்த நான்கு படிமுறைகளை வைத்து நால்வர் பெருமக்களை வைத்து முதல் வணக்கம் அந்த நால்வருக்கு நாம் சொல்லிக்கொண்டு வழிபாட்டை தொடங்குகின்றோம். இதிலே முதல் படி என சொல்லக்கூடியது சரியை. இந்த சரியை என சொல்லக்கூடியதை தாச மார்க்கம் என்பார்கள். அதாவது ஆண்டான் அடிமை. அதை லகுவாக சொல்ல வேண்டும் என சொன்னால் எஜமானன் பணியாளர். ஒரு பணியாளர் ஒருவன் தன்னுடைய எஜமானனுடைய முழு அன்பையும் ஆதரவையும் பெறுவதற்கு அவருக்கு இதமான பணிவிடைகளை செய்து தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதைப் போல ஆன்மாக்கள் முதன் முதலில் அந்த தாச மார்க்கத்தில் நிற்க வேண்டும். இந்த நான்கு மார்க்கங்களும் எவை என்பதை நம்முடைய திருமூல தேவனாயினார் திருமந்திரத்திலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அந்த வகையிலே தாச மார்க்கம் என்பதற்கு திருமூல தேவநாயனார் குறிப்பிடுவது எது என்றால், எளியனல் தீபம் இடல் ஆலயத்திலே சென்று நல்ல விளக்கிடுவது, மலர் கொய்தல். இதிலே தீபமிடுதல் மலர் கொய்தல் என சொல்லுகின்ற பொழுது எப்படி தீபமிடுதல் வேண்டும், எப்படி மலர் கொய்தல் வேண்டும் என்று நமக்கு விதி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதியின்படி தீபம் ஏற்றுதல், அந்த விதியின்படி மலர் கொய்தல், அழிதின் மெழுகல் மனதிலே அன்பினை தேக்கிக் கொண்டு மெழுகுதல், அது தூத்தல் அங்கே அழகாக அதை தூத்து நாம் துப்புரவு செய்தல், வாழ்த்தல் அதான் ரொம்ப முக்கியம். இறைவனை வாயார துதித்தல் என சொல்லக்கூடியது சரியையிலே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது வாழ்த்தல். பழி மணி பற்றல், சிவாலயத்திலே பூஜா காலங்களிலே காண்டாமணி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அதை அடிப்பது மிகுந்த ஒரு சிவ புண்ணியம். சரியையிலே அது ஒன்று என்று சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் எந்தெந்த நிலையிலே எப்படி நாம் அந்த தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்கு நாமக்கரசு சுவாமிகளே திருவாக்கிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஞான நூல்களிலே, சித்தாந்த சாஸ்திர நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிவாலயங்களிலே அடியார்களெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை எல்லாம் தொகுத்து அச்சிவேலு குமாரசாமி குருக்கள் நித்திய ஆராதன சந்திரிகை என்ற ஒரு நூலை செய்திருக்கிறார். தமிழ் நூல் தான். இவைகளெல்லாம் நாமெல்லாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த நூலிலே ஒரு மணி அடித்தலுக்கு கூட விதி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே மணி அடிக்கின்ற பொழுது அந்த மணியினுடைய நாக்கு மட்டும்தான் அசைய வேண்டும், அந்த மணி அசையக்கூடாது, மெதுவாக அடிக்கணும்னு அர்த்தம். இந்த விதியை பின்பற்றாமல் தான் அநேக ஆலயங்களிலே அந்த மணியிலே பலத்தெல்லாம் சேர்த்து அடித்து மணி கீறல் விழுந்து நாதம் கெடுகிறது. எனவே மணியாகி அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நாக்காகிய ஆன்மா அங்கும் இங்கும் ஆடுகிறது என்ற பொருளையே வருகிறது. அதையினாலே அந்த மணியை நாக்கு மட்டும் ஆட வேண்டும். அதிலே ஒரு தடவை அடித்தால் மோட்சத்தை கொடுக்கும். இரண்டு முறை டான் டான் என்று அடித்தால் உலக போகத்தை கொடுக்கும். மூன்று முறை அடித்தால் சகல சித்தியும் நமக்கு கிடைக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா மணி அடித்தல் என்பது அதற்குள்ள ஒரு அடியார்கள் அடித்தால்தான் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த சிவாராதனை காட்டுகின்ற பொழுது எப்படி அடிக்க வேண்டும் என்பதை அறிந்து அடிப்பார்கள். அது பெரிய சிவத்துவம். ஆகையினாலே பழி மணி பற்றல் பன் மஞ்சனம் ஆதி தழிதொழில் செய்வது, இறைவனுக்கு திருமஞ்சனத்திற்கு வேண்டிய பொருள்களை சேகரித்தும் தயாரித்தும் கொடுப்பதும் திருமஞ்சன நீரினை கொண்டு வருவதுமாக இவைகள்தான் தாச மார்க்கமே. ஆக எளியனல் தீபமிடல் மலர் கொய்தல் அழுகின் மெழுகள் அது தூர்த்தல் வாழ்த்தல் பழி மணி பற்றல் பண் மஞ்சனம் ஆதி தழிதொழில் செய்வதுதான் தாச மார்க்கமே. இதிலே வாழ்த்தல் என்று அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்த்தல் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு செய்தியை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். திருமுறைகள்தான் ஆலயத்திலே ஓதற்கூடியது. சைவ திருமணங்கள் அங்கீகாரம் செய்திருக்கின்ற ஞானாசிரியர்கள் வாக்குதான் நாம் ஓதுவதற்கு உரியது. அவைகளெல்லாம் சிவ வாக்கியம். அவர்கள் ஆன்மபோதம் அற்று சிவபோதத்திலே நின்று சிவனால் அதிர்ப்பிக்கப்பட்டு அவர்கள் திருவாயிலிருந்து வெளிப்பட்ட வாக்கு சிவ வாக்கே. இந்த சிவ வாக்கியம் என சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் எழும். சிவ வாக்காக வெளிப்பட்டது என சொன்னால் அந்த வாக்கு சிவன் வாக்கென்றார். சிவன் தன்னைத்தானே துதித்தது போலே தயன ஆகிறது. இது தற்புகழ்ச்சித்தானே என்று ஒரு ஐயம் எழக்கூடும், எழ வேண்டும். எப்பொழுதுமே சில சிந்தனைகள் வருகின்ற பொழுது நமக்கு செய்திகள் கிடைக்கும், நற்சிந்தனைகளாக அமைதல் வேண்டும். சிவவாக்கு ஆக தேவார திருவாசகங்கள் இருக்கின்ற பொழுது அது சிவவாக்கு என்றால் அது சிவன் தன்னைத்தானே துதித்துக் கொண்டதற்குத்தானே சமம் என்றார். இதற்கு விடையினை குமரகுருவர சுவாமிகள் திருவாரூர் நான்மணி மாலையிலே இதை சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், ஒருவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால் அவர் சமகாலத்தில் உள்ளவர், அல்லது அவருக்கு சற்று முன்பாக வாழ்ந்தவர், அல்லது அவர் காலத்திற்கு சற்று பின்னே வாழ்ந்தவர்களை வைத்துக் கொண்டு சம்பந்தப்பட்டவருடைய பெருமையை அருமையை குணத்தை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் சிவன் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். அவன் அனாதி என்றுமே இருக்கிறான். அவனை பற்றி அறிந்தவர்கள் எவரும் இல்லை. அவனை பற்றி சொல்வதற்கு அவன் உடல் வாழ்ந்தவர்கள் இல்லை. இவன் தான் முளைத்தானே முன்னமே எல்லோருக்கும் முன்பாக இருக்கிறான். ஆகையினாலே அவனை பற்றி தெரிவதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. எனவே அவனை பற்றி தெரிய வேண்டும் என சொன்னால் அந்த பெருமானே தன்னை பற்றி கூறினால் அன்றி அங்கே நமக்கு வேறு வழி இல்லை. எனவே தன்னை பற்றியே கூறுதல் அன்றி வேறு வழி இல்லாத காரணத்தினாலே தான் காரணத்தினாலும் இந்த ஆன்மாக்களுக்கு சிவத்தை எப்படி துதித்தல் வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவும் தான் சிவவாக்காக வெளிப்பட்டது என்று குமரகுருவர சுவாமிகள் திருவாரூர் நான்மணி மாலையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். எழுதலால் கிழவி நின்மொழி எனப்படுதலின் நின் பெருந்தன்மை நீயே நவற்றுதல் மண்பெரும் புறமைத்தன்றோ உம்பரின் நின்னோர் அன்னோர் இன்மையின் நின்னிலை கூறாய் நீ எனில் தேருணர் இலரால் தன்னுடைய ஆற்றல் தன் முன்னர் தற்புகழ் கிழவியும் தகும் என்று தற்புகழ்ந்து இசைத்தனை நீயே. எனவே தன்னை பற்றி அறியாதவரிடம் தன்னை அறிமுகம் செய்து கொள்வதைப் போல இது தவறில்லை. இதே கருத்தைத்தான் பவணந்தி முனிவர் நன்னூல் சுந்தரத்தில் சொல்லி காட்டுகிறார். மண்ணுடை மன்றத்து ஓரை தூக்கினும் தன்னுடைய ஆற்றல் உணரா ஆய்விடையிலும் மன்னிய அவையிடை வெல்லிரும் பொழுதிலும் தன்னை மறுதலை பழித்த காலையும் தன்னை புகழ்தலும் தகும் புல ஓர்க்கே. ஆகையினாலே தான் அங்கே தன்னை பற்றி சில இடங்களில் கூறுவது தவறில்லை. ஆக தன்னுடைய ஆற்றல் உணராறு இடையிலும் அந்த பெருமானை பற்றி எந்த ஒரு ஆன்மாவும் அறியாத காரணத்தினால் அவன் தன்னை பற்றி கூறுகின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தன்னை பற்றி கூறுவது என்பது பெருமை உடைத்து அன்று. இது வேதத்திலே சொல்லப்பட்டதைத்தான் அப்படியே திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரும் தன்னுடைய திருக்கடை காப்பிலே தன்னை பற்றியே பெருமையாக சொல்வார். தமிழாகரன் தமிழ்ஞான சம்பந்தன் என்று தன்னை அடிக்கடி தன்னுடைய பெருமையை தான் கூறுவது போல் இருக்கும். எனவே இந்த திருக்கடைக்காப்பு என சொல்லக்கூடியது அதிலே வரக்கூடியது இந்த உலகோருக்கு ஞானசம்பந்தருடைய பெருமை தெரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில்தான். ஆகையினாலே இந்த திருக்கடை காப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே அது மிக 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 முக்கியமான ஒன்று. அந்த வகையிலே இன்று இந்த திருக்கடை காப்பை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய சிந்தனையை தொடங்க முடியும். பதிமுது நிலையிலே இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நான்காவது திருப்பாடல் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவாய் மலர்ந்தருடைய திருப்பாசுரம். வாழ்க அந்தனர் மாணவர் ஆணினம் என்று தொடங்குகின்ற அந்த பதிகம், இந்த பதிகமானது 12 திருப்பாடல்களை உடையது. தோத்திரத்திலே எப்படி 12 பாடல்களை உடைய இந்த திருப்பாசுரம் மிக மிக முக்கியமோ, இதே போல சாத்திரத்திலே 12 சூத்திரங்களை உடைய சிவஞான போதம் முக்கியம். இந்த இரண்டையும் நாம் கசடக கற்றே ஆக வேண்டும். சிவஞான போதத்தின் எப்படி பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறதோ, இதே போலத்தான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் நம்முடைய நின்று சீர் நெடுமாற நாயனாரை முன்வைத்து சமணர்களுக்கு சைவத்தினுடைய உண்மை தெரிதல் வேண்டும் என்பதற்காக சைவத்தினுடைய திறத்தையெல்லாம் திரட்டி 12 திருப்பாடல்களை அங்கே திருவாய் மலர்ந்தார். அப்படி அழைக்கின்றபோது 1, 2, 3 திருப்பாடல்கள் பொது அதிகாரமாகவும் 4 முதல் 12 திருப்பாடல்கள் வரை உண்மை அதிகாரமாக இருக்கும்படியாக அந்த திருப்பாட்டு அமைந்திருக்கும். ஆகையினாலே இந்த திருப்பாசரத்தை நன்றாக உற்று நோக்கினால் 1 முதல் 3 அதிகாரம் ஒரு யாப்புல இருக்கும், செய்யுள் யாப்பு இருக்கும். 4 முதல் 12 திருப்பாடல்கள் யாப்பு மாறி இருக்கும். ஏனெனில் அது பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்று அங்கே வைக்கின்ற அந்த பாவம் அந்த நிலையிலே அது பாடல் அமைந்திருக்கிறது. சரி, இந்த பதிகத்திற்கு ஏன் திருப்பாசுரம் என்று பெயர் வந்தது என்றால் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தன்னுடைய திருவாக்கிலேயே இந்த பதிகத்தை பாசுரம் என்று திருக்கடைக்காப்பிலே குறிப்பிட்டு அருளினார். எனவே ஞான சம்பந்த பெருமானே தன்னுடைய திருவாக்கினாலே அந்த பதிகத்தை பாசுரம் என்று குறிப்பிட்ட காரணத்தினால் இது திருப்பாசுரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கடைசி திருப்பாடல படுகின்ற திருக்கடை காப்பு அந்த திருப்பாசுரத்திலே உள்ளது. நல்லார்கள் சேர்வுகள் ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் வானோர் உலக அளவும் வல்லரன்றே. ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கிலே திருக்கடை காப்பு ரொம்ப முக்கியம். இந்த திருக்கடை காப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தான் ஞானசம்பந்தரை பற்றி செய்திகள் நிறைய கிடைத்தது. அந்த திருக்கடை காப்பை வைத்துத்தான் 11 முறையிலே ஞானசம்பந்தருக்கு மட்டும் ஒரு 6 பதிகங்கள் இருக்கிறது தோத்திரமாக. இவ்வளவு நூலில் இருந்த காரணத்தினாலே தான் சேர்க்கிறார் பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு பிள்ளைவாதி புராணம் வாதியாக செய்தருவினார். ஆகையினாலே இந்த திருக்கடைக்காப்பு முக்கியம். இந்த திருக்கடைக்காப்புல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இந்த பரிணமானது சைவத்தினுடைய உண்மையையும் தொன்மையையும் அறிதல், எல்லா சைவர்களுக்கும் கடமை என்பதை உணர்த்துவதற்காக இது ஒரு தலத்திற்கு உள்ள பதிகமாக வைக்காது, இது பொது பதிகம் என்று சொல்லப்படும். புராண ரீதியிலே திரு ஆலவாயிலே வைத்து இந்த திருப்பதிகம் வெளிப்பட்டாலும் அந்த திருக்கடைக்காப்பிலே தலத்தை பற்றியோ சுவாமியினுடைய திருநாமத்தையோ குறிப்பிடாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இது பொது பதிகம். உண்மையெல்லாம் தெரிஞ்சுவிடணும், சில நுட்பங்களையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக தான் சைவம் ஓஆர்ஜி அமைப்பு இந்த ஏற்பாடு செய்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் கவனமாக கொள்ளணும். எனவே இந்த திருக்கடைக்காப்பிலே தலத்தின் மீது சொல்லப்படாத காரணத்தினால் இது பொது பதிகம். அந்த திருக்கடைக்காப்பு என்பதனுடைய ஒரு சிறப்பு என்ன என்பதை திருவருள் கூட்டி வைத்து இன்னொரு நாள் தனியாக ஒரு சிந்தனையை மேற்கொள்வோம். எனவே இந்த திருக்கடைக்காப்பை நீ மீளவும் அந்த பாடலை சொல்லிவிட்டு அந்த திருப்பாசனத்தில் வருகின்ற அந்த திருப்பாடல்கள் எப்படி தேவார அருள்முறை திரட்டுக்கு உதவி செய்கிறது என்பதை அப்படி பார்ப்போம். இந்த திருக்கடைக்காப்பு நல்லாபிஷே புகழில் ஞான சம்பந்தன் நல்ல நெல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்னபத்தும் வல்லார்கள் வானோர் உலகாலமும் வல்லரன்றே. இதிலே அழகாக இந்த பதிகத்துக்குள்ளே வருகின்ற ஒரு பாடல் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் சிவனது முதுநிலை, அதாவது பதி முதுநிலையை குறிப்பிடுவதற்கு ஒரு இதில் இருந்து ஒரு மூன்று திருப்பாடல்களை எடுத்துக்காட்டுகிறார். அதில் முதலாவதாக வருகின்ற இந்த எடுத்துக்காட்டு பாடல், ஏதுக்கடாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் சுடர் விற்றுடன் எங்கள் சோதி மாதுக்க நீக்கல் உருவீர் மனம் பற்றி வாழ்மீ சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மின்களே. இறைவனது பதி முதுநிலையை குறிப்பிடுகின்ற பொழுது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்ற இந்த நூல்களை வைத்துக் கொண்டு அவனை ஆராய்ச்சி செய்து விடாதீர்கள், ஏனெனில் நம்முடைய சித்தறிவுக்கு அது புலப்படாது. ஒரு அனுமான பிரமாணத்திற்கோ உரை அளவிற்கோ அவன் அகப்படாதவன், அவன் அறியப்படாதவன், பரிஞானத்தால் மட்டுமே உணரப்படுபவன். உதாரணமாக ஒன்று கேட்கிறேன், திருநாவுக்கரசி சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றின்னு வருகிறார். உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றின்னு சொல்லுகின்ற பொழுது உண்ணாது பெருமானுக்கு நைவேத்தியம் ஏன் ஒருத்தர் கேட்பார், உறங்காது இருந்தாய் போற்றி உறங்காத பெருமானுக்கு திருப்பணி எழுச்சி ஏற்பாடும் இதெல்லாம் வரும். ஆகையினாலே இதெல்லாம் நம்முடைய சித்தறிவிக்கு புலப்படாது. அப்ப நிவேதனம் என்பது என்ன, திருப்பள்ளி எழுச்சி என்பது என்ன என்பதை அதை ஞான நோக்கோடு உள்ளே சென்றால்தான் பொருள் புரியும். இதே போன்று இறைவனை சொல்லுகின்ற பொழுது வாண்டுகள் வள்ளுவன் என்குணத்தான் என்கின்றார் நாவுக்கரசு சுவாமிகள், என்குணத்து உழவுமை என்று சொல்லிக்காட்டுகிறார் இறைவன் என்குணத்து உழவுமை. ஆனால் அதே செய்தியை நீத்தல் விண்ணப்பத்தில் மணிவாசன் பெருமான் குணம் இனிங்கிறார், குணம் கிடையாது அவர்கள் ஊரிலான் பேரிலான் குணம் கூறினான் அங்க எட்டு குணமுடையவன்கிறார், இங்கே வந்து குணம் இல்லைங்கிறார். இதை நமக்கு முரண்படுவது போல் என்னுடைய சித்தறிவிக்கப்படும். ஆனால் சுமஞானத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால்தான் உண்மை புரியும். குணமில்லை என்பது ஆன்மாவுக்கு உரிய மாயா குணம் அவனிடம் இல்லை. என் குணம் என்பது சிவனுக்கே உரித்தான மங்கள குணம். இப்படியெல்லாம் நாம் நூல்களை வைத்துக் கொண்டு அனுமானத்தாலோ உரையளவாலோ அவனை சோதிக்க கூடாது. ஆகையினாலே அதையெல்லாம் திருவடியை பற்றி நின்று நாம் சிந்தனை செய்தோம் என்றால் நமக்கு சுவாமி உண்மையை உணர்த்துவார். அதைத்தான் அழகாக சொல்லிக்காட்டுகிறார், ஏதுக்கள் அடுத்த மொழியாளு மிக்கு சோதித்திட வேண்டாம் சுடர் விட்டுடன் என்ப சோதி. எனவே ஆன்ம அறிவுக்கள் தான் எட்டாத நிலையிலே அந்த பதி முதுநிலையிலே இருக்கின்றார். சுடர் விட்டுடன் எங்கள் சோதி, இந்த சுடர் என்பதற்கு என்ன என்பதை இதற்கு முன்பேயே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இங்கே சுடர் விட்டுடன் எங்கள் சோதி என சொல்லுகின்ற பொழுது உலகிலே ஒளி தரும் எல்லாமே அவனால் கொடுக்கப்படுகின்ற ஒளி, சூரியனானாலும் சரி சந்திரனானாலும் சரி, நம் இல்லத்திலே ஏற்றுகின்ற இந்த தீபமானாலும் சரி, அத்தனையும் அவனால் கொடுக்கப்படுகின்ற ஒளி. ஆகையினாலே சுடர்விட்டுடன் என்பது சூரியன் என்பது எல்லா சுடர்களுக்கும் மூலமாக இருப்பவன். ஜோதிர் ஜோதி என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. எல்லா ஜோதிகளுக்கும் உள்ளே ஜோதியாக இருந்து ஜொலிப்பவன் தான் அவன் என்று இங்கு சொல்லி காட்டுகிறான். இதை அழகாக சொல்லுகின்ற பொழுது அது ஜோதி வடிவிலே இருக்கின்றான் என்று சொல்லுகின்ற பொழுது மணிவாசகர், இன்றன கருணி இருள்விடிந்து என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்றுங்கிறார். ஏன்னா நமக்கு தெரிந்த ஒன்றைத்தான் உண்மையாக சொல்ல முடியும். என் உள்ளத்தே எழுகின்ற ஞாயிறே போன்றும் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே அவன் சுடர் விட்டிருக்கின்றான். அவனை நாம் சிந்தித்தல் வேண்டும். மாதுக்கம் நீங்கள் இருவீர்கள், நீங்கள் பிறவி துன்பத்திலிருந்து நீங்க வேண்டும் என சொன்னால் மனம் பற்றி வாழ்வின், அந்த பெருமானை நாம் மனம் பற்றி நாம் இருந்தால்தான் உண்மையை உணர்த்துவான். கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய் ஒன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமரும் மெய்யொன்று சார செனி ஒன்று கேட்க விரும்பும் யான் செய்யும் பூஜை எவ்வாறு கொள்வாய் விளைந்திருப்பவனே பட்டத்தார் கணிப்பாடல். இத்தனைக்கும் காரணம் அந்த மனம். அந்த மனம் பற்றினால்தான் நீங்கள் உண்மையை உணர முடியும். அப்படி மனத்தை பற்றி சாதுக்கள் மிக்கில் இறையே வந்து சவர்மீன்களே, அவன் மேலான முதுநிலையிலே இருக்கின்ற அந்த பெருமானை முதலில் உங்கள் மனம் பற்றுதல் வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். இதை அழகாக தர்மபுர ஆதீனத்து குரு முதல்வர் குருஞான சம்பந்த தேசிக பிரமாச்சாரிய சுவாமிகள் அழகாக சொல்லி காட்டுகிறார். ஒரு செடி இருக்கிறது, அந்த செடிக்கு தினமும் ஒருவன் நீர் ஊற்றுகிறான். ஆனால் அந்த செடியானது மண்ணினை பற்றி இருந்தால்தான் நாம் ஊற்றுகின்ற நீர் அந்த செடிக்கு பலனாக சென்று சேரும். அந்த செடியிலே இருக்கின்ற வேர் மண்ணிலே ஊன்றவில்லை என சொன்னால் எல்லாம் வீணாகி போய்விடுகிறது. இதே போல மனமானது சிவத்திலே ஊனினால்தான் நாம் எப்பையனையும் அடைய முடியும் என்று அழகாக சொக்கநாதர் ரொம்பாலே குறிப்பிட்டு காட்டுகிறார். நீரிலே மூலிகளும் என் நித்தலும் அரிச்சிக்கிலும் என் பாரிலே சுற்றி பணியிலும் என் வேரிலே ஒத்திருந்தால் அன்றோ உயிர்க்கு உறுதி. அந்த வேர் வந்து பட்டிருக்கணும். வேரிலே ஒத்திருந்தால் அன்று உயிர்க்கு உறுதி ஒன்று இரண்டும் அற்றவனே சொக்கநாதா. ஆகையினாலே நம்முடைய மனமானது பற்றுதல் வேண்டும். இந்த திருப்பாசனம் என்று சொல்லக்கூடியது இந்த பன்னிரண்டு திருப்பாடல்களையும் நாம் நன்றாக ஓதி உணர்தல் வேண்டும் அவசியம். இது அவசியம் என்ற காரணத்தினாலே தான் சேக்கிழார் பெருமான் இந்த பன்னிரண்டு திருப்பாடல்களுக்கு 23 பாடல்களிலே சேக்கிழார் பெருமான் உரையாடுகிறார். பெரிய புராணத்திலே சேக்கிழார் உரை என்று எழுதி உரையாசிரியர் என்ற ஒரு திருநாமத்தை பெறுகிறது ரெண்டே இடத்துல. என்னுடைய சிந்தனைக்கப்பட்டபடி ஞான சம்பந்தர் பெருமான் செய்யனே திரு ஆடவாமி ஐயனை அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம மன்னர் கொழும்பு தீச்சுடன் பையவே சென்று பாண்டியர்க்காக வேண்டார். இந்த பையவே என்பதற்கு ஒரு எழுதினார் சேக்கிழார் பெருமான். இதே போன்று இந்த திருப்பாசுரத்திற்கு மட்டும் 23 பாடல்களிலே நமக்கு உரை எழுதி உபகாரம் செய்திருக்கிறார்கள். அப்ப சேக்கிழார் பெருமான் தன்னுடைய புராணத்தை விட்டு வெளியே வந்து இந்த திருப்பாசனத்துக்கு உரை எழுதணும்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கணும். ஆக நம்முடைய இந்த குற்றமுடி உமாபதி சிவாச்சாரியார் நம்முடைய பெருமானை பற்றி கூறுகின்ற பொழுது அவன் நம்முடைய அனுமான பிரமாணத்திற்கும் உரை அளவிற்கும் எட்டாதவன். அவன் சுடர் விட்டிருக்கின்றான். அத்தோடு மட்டுமல்லாது அந்த பெருமானை மனம் பற்றித்தான் நாம் சார்தல் வேண்டும் என்று அந்த மனமெனும் தோணி பற்றி என்பதை இங்கே ஒரு கருத்தாக இங்கே வைத்து வைக்கிறார். அடுத்த திருப்பாடல் இதே திருப்பாசுரத்திலே வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தைய அருடு தாயில தம்மையே சிந்தியா எழுவார் வினைதி வரால் எந்தையார் அவர் எவ்வகையார்களோ. வெந்த சாம்பல் விரையன பூசியேனார் உயிர்கள் பொருட்டு நம்முடைய பெருமானானவர் உயிர்களுக்காகவே தனு கரண போன போகத்தை தோற்றுவிக்கிறார். தோற்றுவிக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் ஒடுக்குகின்றார், சமகாரம் பண்ணுகிறார். அப்படி சமகாரம் பண்ணுகின்ற அந்த இடம்தான் எந்த இடம், நள்ளிருள். அந்த நள்ளிருளிலே பெருமான் மட்டும் தனித்து நின்று நடனம் செய்கிறார். பின்னி அடுத்த பாடலே வரும். எனவே நள்ளிருளிலே நட்டம் பயின்றாடும் நாதனே என்பது இந்த உலகையெல்லாம் நொடித்து தான் மட்டும் நிற்பார், நடனமாடுகிறார். அப்படி உலகையெல்லாம் ஒடித்து எல்லா பொருளையும் அழிக்கின்ற பொழுது அதில் எஞ்சுவது சாம்பல். அப்ப அந்த எஞ்சிய சாம்பலை என்ன செய்வது? கையிலே ஒரு பொருள் எஞ்சி இருக்கிறது என்றால் ஒரு இடம் வைக்க வேண்டும். ஆனால் அந்த சாம்பல் வைப்பதற்கு இடமே அதுவும் என்ன செய்து விட்டது? நொடிக்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த சாம்பலை என்ன செய்வது? கண்ணப்பநாயனார் புராணத்தில் பார்க்கணும். நம்முடைய குடும்ப தேவருக்கு பூஜனை செய்வதற்கு கண்ணப்ப தேவ நாயனார் பூஜனைக்கு வேண்டியது போல சேகரிக்கிறார். பூஜனைக்கு வேண்டிய போல சேகரித்த பின்பு அங்கே மலர்களை கொத்து கொத்தாக எடுத்தார். வைப்பதற்கு இடம் இல்லை. அப்ப என்ன செய்தார்? அந்த மலர் கொத்துக்களை வழி இல்லாமல் தன்னுடைய தலைக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். தன்னை தனிக்குள்ளே சொல்லி, ஏன் வேற இடம் இல்லை, எல்லா இடத்திலும் எல்லா பொருள்களும் இருக்கிறது. ஆகையினாலே தன்னுடைய தலைக்குள்ளேயே தலைமுடிக்குள்ளேயே அந்த மலர் குத்துகளை அங்கே சொல்கியதை போல இந்த உலகை சங்காரம் செய்த பின்பு அந்த சாம்பலை வைக்க இடம் எங்கி இருக்கின்ற தன்மேலேயே பூசிக்கொள்கிறான். சங்கார காரணன் அவனே, அவன் ஒருவனே எங்கி இருக்கின்றான் என்று அந்த சிவனது பதி முது நிலையை இங்கே காட்டுகின்றார் நம்முடைய ஞான சம்பந்தர் பெருமான். இதை அழகாக நம்முடைய உமாவு சிவாச்சாரியார் நமக்கு நினைவூட்டுவதற்கு இதை எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய பெருமான் எல்லாவற்றையும் சங்காரம் செய்த பின்பு தான் மட்டும் எஞ்சியிருக்கின்ற காரணத்தினாலே சிவனை சேடன் என்று நம்முடைய திருமுறைகள் பேசுகிறது. சேடம் என்றால் எஞ்சியது. எனவே அந்த சேடம் எஞ்சி நிற்பவன் அவனே என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே வெந்த சாம்பல் விரையன பூசியே தந்தையாரோடு தாயிலர் தம்மையே. ரொம்ப முக்கியம். நம்முடைய பெருமான் தாயும் அல்ல தந்தையும் அல்ல. இதை பிற சமயத்தை சார்ந்த நூல் அழகாக சொல்லுகின்றது, பிளவா யாக்கை பெரியோன். மற்ற தெய்வங்கள் எல்லாம் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல்வினையும் செய்யும், ஆனால் அவைகளெல்லாம் இல்லாதவன் நம்முடைய பெருமான் ஒருவனே. அழகாக சித்தியாரிலே அண்ணன் சிவாச்சாரியார் சுவாமியிடம் குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே நம்முடைய பெருமான் எப்பேற்பட்ட ஒரு மேலாண்மையிலே இருக்கின்றார். அவர் தாயும் இல்லை தந்தையும் இல்லாது தாம் தனியன் சுயம்பு. இந்த சுயம்பு என்பதனுடைய ஒரு பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுயம்பு என்பதற்கு தான் தோன்றி எந்த ஒன்றும் உபகாரம் இல்லாமல் மூலம் இல்லாமல் தானே தோன்றுபவன். இந்த பெருமானது பெருமானிடம் இருந்து வேதம் வந்த காரணத்தினாலே வேதத்திற்கும் சுயம்பு என்று பெயர் உண்டு. கர்த்தாவாகு பெயர். ஆகையினாலே கர்த்தாவாகு பெயராக அந்த சுயம்பு என்று வேதத்திற்கு வருகிறது. இதே போன்று நம்முடைய பெருமானானவர் எந்தோள் வீசி நின்று ஆடுகிறார். எந்தோள் வீசி நின்று ஆடுகின்ற பொழுது ஜடாமவிடத்திலே இருக்கின்ற கங்கா தேவியானவள் தன்னுடைய வாயிலே இருந்து கங்கையை இந்த உலகம் முழுதும் தெளிக்கிறார். அப்படி கங்காதேவியினுடைய சிவபெருமானுடைய ஜடாமவிடத்திலே இருக்கின்ற கங்காதேவியினுடைய அந்த திருவாயிலிருந்து வெளிப்பட்ட கங்கை ஜலம்தான் லிங்கமாக வந்தது. அது சிவனிடம் இருந்து வந்த காரணத்தினாலே அந்த லிங்கத்திற்கு சுயம்பு லிங்கம்னு பேர். ஆக அந்த சுயம்பு லிங்கம்னா லிங்கங்களிலே உயர்ந்தது. ஆகையினாலே நம்முடைய பெருமானுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பார். யாரெல்லாம் தன்னை நீர்க்கின்றார்களோ அவர்கள் வினையை தீர்ப்பவர். வினை தானேயும் நீங்காது, பற்றி இருக்கின்ற உயிரும் வினையை நீக்க அறியாது தெரியாது முடியாது. அப்ப அந்த வினையை நீக்க வல்ல அவன் ஒருவனே. ஏனெனில் அவன் வினையில் நீங்கிய விளங்கிய அறிவன். ஆகையினாலே அந்த வினையை அவன்தான் தீர்க்க முடியும். ஏன்? இந்த வினைதான் பிறப்புக்கு காரணம். அதைத்தான் வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டிருக்கிறார். அந்த வினை பிறவிங்கிற வார்த்தை சேர்த்து போடுறார். வேதமும் வேள்வியும் என்று வருவதைப் போல வினை பிறவி. ஆகையினாலே வினையை தீர்க்கின்ற அவன் எந்த யார் அவர் எவ்வகையார்களோ அவனை பற்றி நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆகையினாலே அவனை பற்றி நாம் என்ன சொல்ல முடியாது? ஆன்ம போதத்தினாலோ அல்லது பாஷ ஞானத்தாலோ பசுஞானத்தாலோ நான் எந்த விதத்திலும் அவனை அறிய முடியாது. வாதுக்கம் நீங்களுருவீர். நாமெல்லாம் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவர்கள். ஆனால் பிறவாயாக்கை பெரியவன். ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலான் உலகிலே இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் தோற்றம் உண்டு, மரணம் உண்டு. ஆனால் நம்முடைய பெருமான் ஒருவர் மரணம் என்ற அந்தமும் இல்லாமல் ஆதியும் இல்லாமல் ஆதியும் அந்தமும் இல்லாமல் மூர்த்தியாயிருக்கின்ற காரணத்தினாலே அவன் ஒருவனே நம்முடைய பிறப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆகையினாலே அழகாக நம்முடைய பெருமானை சேடன் என்றும் அவனை சுயம்பு என்றும் சிந்திப்பவர்களை வினையை தீர்க்கின்ற வல்லமை உடையவன் அவன் ஒருவனே என்றும் அவனுடைய தன்மைகளை ஆன்மாக்கள் அறிய இயலாது என்றும் அப்பெருமானது பதி முதுநிலையை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இதே திருப்பாசுரத்தில் இன்னொரு பாடலையும் மேற்கொள்வதற்காக தருகிறார் குற்றமுடி மாவிசுவாச்சாரியார். ஆட்பாளவர்க்கு அழும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாம். கோட்பாளனவும் வினையும் குருகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்று இவை கேட்கத்தக்கார். ரொம்ப முக்கியம். இறைவனானவன் யாருக்கு எப்படி அருள் செய்வான் என்பதை நாம கணக்கிட முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் பக்குவத்தன்மையை வைத்து ஆன்மாக்கள் விஞ்ஞானகடர் பிரளையாகல சகடர் என்றிருக்கிறது. இந்த விஞ்ஞானகடருக்கு குருவாக இருந்து உள்ளின்று உணர்த்தி அவர் பிடிக்கிறார். பிரயாகரருக்கு குருவாக மான் மழு சதுர்புஜம் நீலகண்டம் தாங்கி முன்னிலையாக இருந்து அவர் புரிவார். சகலவர்க்கு ஆன்மாக்களாகிய நமக்கு சத்திரிபாதத்தன்மை எய்துகின்ற பொழுது, இருவினைக்கும் மலவரிவாகும் சத்திரிபாதம் எய்துகின்ற பொழுது, அதுவரை உள்ளிருந்து உபகாரம் செய்திருக்கின்ற நம்முடைய பரம்பொருள் வெளியே மானுட சட்டை தாங்கி ஒரு குருவாக வந்து வழிபடுகிறார். எனவே எல்லா ஆன்மாக்களுக்கும் அவர் ஒன்று போல் அது செய்வது இல்லை. அடிமையை அளப்பர் போதும் அப்பர்வர்மான் சொல்லி காட்டுவார் திருவாவூரை பதிகத்தில். அவர்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப எப்படி அருள் செய்ய வேண்டுமோ அப்படித்தான் அருள் செய்வார். ஆகையினாலே அப்பெருமான் இப்படித்தான் அருள் செய்வார் என்று நீங்கள் என்ன செய்து விடலாம்? நாம் அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்டும் கேட்பான் புகழ் அளவில்லை கணக்க வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கின்ற பேர் உபகாரங்கள் இருக்கிறதே, அவனுடைய கருணைத்திறன் பெருது. ராவணன் அருகிலே இருக்கின்ற உமை எனக்கு வேண்டும், இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அம்மையை கேட்டான். சுவாமி கொடுத்தாரே, இல்லைன்னு சொல்லவே மாட்டார். இல்லை என்னாலும் அருள் செய்வார். தேவாலயத்தில் தொடக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த செய்தியையும் சொல்லி முடிக்கணும். உமையை அழைத்து போனார், உமையை அனுப்பி வச்சார். ராவணன் உண்மையை செலுகிறான், பின்னே உமை அவன் செலுகிறார். திடீரென்று ராவணன் தான் அழைத்து வருகின்ற உண்மை அவளை திரும்பி பார்க்கிறாள். தன்னுடைய உண்மை அழகு கோலத்தை விட்டு காளி கோலத்திலே நின்றான். அதை பார்த்து அதிர்ந்து ஓடினான். அதுதான் உஜ்ஜயினி என்று சொல்லக்கூடிய தனம். அந்த காளி, அந்த உஜ்ஜயினி காலம் தான் இன்றைக்கு திருத்தல உஜ்ஜயினி காம மாகாளி என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உஜ்ஜயினி என்பது எது? அந்த ராவணன் கேட்டபடி அம்மையே அழைத்து போனான். ஆனால் அவனுக்கு பக்குவத்தன்மை இல்லாததாகவே அம்மையானவள் காளி வடிவத்தை காட்டி அச்சுறுத்தி அவனை ஓடும்படியாக செய்து விட்டாள். ஆகையினாலே அவன் செய்திருக்கின்ற இல்லை என்னால் அருள்புரிகின்ற பேரர்கள் உடைத்தவன். ஆகிய ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமானும் கேட்பான் புயல் அளவில்லை கடக்க வேண்டாம். குடிமீதேவரை பூஜை பண்றார் தொன்று தொட்டே. ஆகம மேம்படி சிவகோசரியார். ஆனால் அரே நாளிலே கண்ணப்பர் என்ன செய்தார்? அங்கே முக்தி பெற்றார். எப்படி முக்தி பெற்றுகிறார்? என்னுடைய வலது பக்கத்திலே அமர்ந்து கொள். சிவாலயத்தில் வலது பக்கத்தில் யார் இருக்கிறார்? கண்ணப்பர் இருக்கிறார். இடதுகை பக்கத்தில் சண்டீஸ்வர நாயனார் இருக்கிறார். ரெண்டு நாயன்மாரும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பதத்திலே அமர்ந்திருக்கிறார். எனவே அங்கே கண்ணப்ப நாயனாருக்கு ஆறே நாளில் இதெல்லாம் நமக்கு ஒரு சிந்தனையை தூண்டும். சிவகோசரியாருக்கு முன்பாக எப்படி கிடைத்தது என்று இதுதான் சதமணிக்கோவைங்கிற நூலில் அழகாக சொல்லி காட்டுகிறார். கண்ணப்பனது பக்தி, அது எப்பேற்பட்ட பக்தினா பூர்வ ஜென்ம தொடர்ச்சின்ட்டார். கண்ணப்பனது இந்த பிறவியிலே வந்து சிவனை வழிபடவில்லை, பூர்வத்திலே அர்ஜுனனாக இருந்து சிவத்தை வழிபட்டவன். ஆகையினாலே இது பூர்வ ஜென்ம பூசைனையின் தொடர்ச்சி. அந்த சதமணிக்கோங்கிற நூலில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இதே போன்று இன்னொரு செய்தியை சொல்லி காட்டுகிறேன். திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு நஞ்சு கிடந்த அமுதத்தை கொடுத்தார்கள். சுவாமி உண்டார், ஆனால் அந்த நஞ்சு நம்முடைய பெருமானை தாக்கவில்லை, நாவுக்கரசு சுவாமிகளை தாக்கவில்லை. அப்படி தாக்காத காரணத்தினாலே தான் நாவுக்கரசரும் சிவம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி? சூத சமிகிதை என்கின்ற நூலிலே பரம்போர் விடம் நுகர்ந்திருந்தார். விடத்தை நுகர்ந்து தாக்கம் இல்லாதவர் சிவபெருமான் ஒன்று, அடுத்து நாவுக்கரசர் தான். எனவே நாவுக்கரசரும் சிவமே என்று அங்கு கொள்ளணும். ஆனால் அதே நேரத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்காக இறைவரிக்க வந்தார் மூத்த நாவுக்கரசர் அப்பூதியடிகளுடைய புத்திரர். நாகம் தீண்டியது, அங்கே விடம் தொழில்பட்டு விட்டது. சுவாமி கருணை செய்து காப்பாற்றிருக்கலாம்ல. ஏன்னா அப்பர் சுவாமிகளுடைய நாவுக்கரசு சுவாமிகளுடைய பெருமையையும் நம்முடைய அப்பூதியடிகளுடைய பெருமையையும் உரகோரறிய செய்வதற்காக அவன் செய்த அருள் செய்கிறது. என் நாவுக்கரசு சுவாமிகளுக்கு உடன் தாங்காது இருந்ததை போல மூத்த நாவுக்கரசர் செய்திருக்க கூடும். ஆனால் அப்பூதியடிகளுடைய அந்த சங்கம பக்தி எப்படி உறவோருக்கு தெரிய வரும்? ஆகையினாலே எதையுமே நாம் ஆராய்ச்சி செய்தல் கூடாது என்று இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆக ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகழ் அழகில்லை கலக்க வேண்டாம் கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாட்பால் வணங்கி தலை நின்றிவை கேட்கத்தக்கார். எனவே அவனுடைய திருவடியை மனதிலே பற்றி கொண்டுதான் கேட்கத்தக்கவை. அழகா சொல்லி காட்டினார் மணிவாசகர். அவன் சொற்பிரபஞ்சத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், சொல்லற்கு அறியானேன்னார். ஆனா எப்படி சொல்றார்? சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கு அவன் திருவடியை பற்றி இருந்து அவன் அருள் ஞாபகத்துக்குள் இருந்து சொல்லுகிறேன்னார். எனவே அவன் திருவடியை பற்றி நிற்கின்ற பொழுது நமக்கு எல்லாமே நன்றாக அங்கே புலப்படும் என்று அழகா சொல்லி காட்டுகிறார். எனவே நம்முடைய பெருமான் எவ்வளவு ஒரு மேலானவர், அந்த பதிய முதுநிலை எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய தேவார முதலினுடைய வாக்கிலே வைத்த எடுத்துக்காட்டுகளை காட்டி அப்படி அம்மாவது சிவாச்சாரியார் அந்த பெருமானுடைய பெருமையை நம்முடைய மனத்திலே தெரிவிக்கிறார்.